நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
தேசத்தின் கதை. ஆஸ்திரேலிய அரசியல் வரலாற்றை தமிழில் சொல்கிறோம்.
ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1950களின் ஆரம்ப காலத்தில் ஆஸ்திரேலிய அரசியல் வரலாறு குறித்து கடந்த வாரம் பார்த்தோம். அப்போதிலிருந்து 1950களின் இறுதியிலும் 1960களிலும் ஆஸ்திரேலிய அரசியல் வரலாற்றை இந்த வாரம் பார்ப்போம். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1949 ஜனவரி மாதம் நேஷனாலிட்டி அண்ட் சிட்டிசன்ஷிப் ஆக்ட், தேசிய மற்றும் குடியுரிமை சட்டம் அறிமுகமாகியது. அதற்கு முன்னர் ஆஸ்திரேலியாவின் குடிமக்கள் பிரிட்டனின் குடிமக்களாக கருதப்பட்டார்கள். அந்த வருடம் ஆஸ்திரேலிய தினத்தன்று நடைமுறைக்கு வந்த குடியுரிமை சட்டத்துடன் தகுதி வாய்ந்தவர்கள் ஆஸ்திரேலிய குடிமக்களாக கருதப்பட்டார்கள். இதே வருடம் மீண்டும் கம்யூனிஸ்ட் கட்சியை தடை செய்ய முயன்ற பிரதமர் ராபர்ட் மென்சிஸ் உடைய முயற்சிகள் மக்கள் கருத்து கணிப்பில் தோல்வியை தழுவியது. 1950களில் மலாயாவில் எழுந்த கம்யூனிஸ்ட் கிளர்ச்சி, கொரியாவில் நடந்த போர், இந்தோனேஷிய மலேசிய மோதல் அல்லது போனியோ மோதல் ஆகியவற்றில் ஆஸ்திரேலிய ராணுவம் தலையிட்டிருந்தாலும் கட்டாய ராணுவ ஆட்சேகரிப்பிற்கு அப்பொழுதெல்லாம் சட்டத்தில் இடம் இருக்கவில்லை. ஆனால் கட்டாய ராணுவ பயிற்சி 18 வயதிற்கு மேற்பட்ட எல்லா ஆண்களுக்கும் வழங்கப்பட்டது. 1959 வரை இந்த 6 மாத பயிற்சிகள் நடைமுறையில் இருந்தன. 18 வயது முதல் 25 வயது வரையுள்ள ஆஸ்திரேலிய ஆண்கள் எல்லோரும் கட்டாயமாக ராணுவ சேவையில் ஈடுபட வேண்டும் என்று 1964 பிரதமர் ராபர்ட் மென்சிஸ் அறிவித்தார். அமெரிக்காவிற்கு ஆதரவாக வியட்நாம் போருக்கு ஆஸ்திரேலிய படையினர் வியட்நாமிற்கு அனுப்பி வைக்கப்பட்டார்கள். 18 வருடங்கள் 160 நாட்கள். ஆஸ்திரேலியாவின் வரலாற்றில் அதிகூடிய நாட்கள் பிரதமராக இருந்த ராபர்ட் மென்சிஸ் 1966 அரசியலிலிருந்து ஓய்வு பெற ஹரால்ட் ஹோல்ட் பிரதமரானார். ஆசியாவுடன் உறவுகளை வலுப்படுத்த எத்தனித்த பிரதமர் ஹரால்ட் ஹோல்ட் ஒரு சவாலை எதிர்கொண்டார். வெள்ளையர் மட்டும் என்ற ஆஸ்திரேலிய கொள்கை ஆசிய நாடுகளில் சாதகமாக பார்க்கப்படவில்லை. அதனை மாற்ற வேண்டும் என்று அவர் முனைந்தார்.
He did have a different attitude to some of these things. Recognition that the world was changing, that policies discriminatory on the basis of race or ethnicity or color were increasingly being condemned around the world. What was happening in South Africa? All of these things were elements which persuaded people that the policy needed to change, had to change.
ஆனால் ஆஸ்திரேலிய நாடாளுமன்றத்தில் இருந்த பலருக்கு அதில் அவ்வளவாக நாட்டம் இருக்கவில்லை. படிப்படியாக இதனை அறிமுகப்படுத்தும் நோக்கில் ஐரோப்பியர்கள் அல்லாதவர்களை ஆஸ்திரேலியாவிற்குள் அனுமதிப்பது என்றும், ஆனால் ஒரு குறிப்பிட்ட தொகையினரையே அனுமதிப்பது என்றும் நாடாளுமன்றம் முடிவெடுத்தது. 1967 கடலில் நீந்தச் சென்ற பிரதமர் ஹரால்ட் ஹோல்டின் உடல் இன்னமும் கண்டுபிடிக்கப்படவில்லை. இதே ஆண்டு மே 27 2 சட்ட மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டன. 1, ஆஸ்திரேலிய அரசியலமைப்பின் 51வது பகுதியில் இருந்த பெடரல் அரசு பூர்வீகக்குடி மக்கள் தவிர்த்து ஏனையோருக்காக சட்டம் இயற்றும் வல்லமை பெற்றது என்ற சொற்றொடர் நீக்கப்பட்டது. 2, 127வது பிரிவில் இருந்த மாநில மற்றும் ஆஸ்திரேலிய மக்கள் கணக்கெடுப்பில் பூர்வீகக்குடி மக்கள் கணக்கில் கொள்ளப்பட மாட்டார்கள் என்ற பகுதி நீக்கப்பட்டது. 6 மாநிலங்களில் நடத்தப்பட்ட இந்த வாக்கெடுப்பில் 90% வாக்காளர்கள் ஒப்புதல் வாக்களித்தார்கள்.
The 60s was a time when people were very willing to stand out and to say this is not okay. And I think that the 1967 referendum had that huge majority, which is incredibly unusual in Australia.
1971 முதன்முறையாக ஒரு பூர்வீக குடிமகன் ஆஸ்திரேலிய நாடாளுமன்றத்திற்கு தெரிவாகிறார். நெவில் பானா என்ற லிபரல் கட்சி உறுப்பினர் குயின்ஸ்லாந்து மாநிலத்தின் செனட்டராக தெரிவு செய்யப்பட்டார். 2 வருடங்களின் பின்னர் கருத்து வேற்றுமை காரணமாக நெவில் போன லிபரல் கட்சியிலிருந்து வெளியேறி சுயேட்சை உறுப்பினராக கடமையாற்றினார். வியட்நாம் போரில் அமெரிக்கா தோல்வியை தழுவியதைத் தொடர்ந்து ஆஸ்திரேலிய படைகளும் வியட்நாம் போரிலிருந்து நாடு திரும்பியது 1972. இந்த கசப்பான அனுபவம் காரணமாக ஆஸ்திரேலியாவிற்கு வெளியே பல தசாப்தங்களாக ஆஸ்திரேலிய படையினர் போருக்கு செல்லவில்லை.
It's been said probably by someone much wiser than me that the soldiers win the battles but the politicians win the wars or lose the wars and Vietnam is no different. The politicians sent the soldiers in. We were not very well equipped. We were not very well supported. We won the battles. We lost the war.
1972 ஆண்டு சில முக்கிய நிகழ்வுகள் ஆஸ்திரேலியாவில் நிகழ்ந்தன. ஒரு வேலைக்கு ஆண் எவ்வளவு சம்பளம் பெறுகிறானோ அதே அளவு சம்பளம் அல்லது ஊதியம் பெண் ஒருத்தியும் பெற வேண்டும் என்று காமன்வெல்த் கன்சிலியேஷன் அண்ட் ஆர்பிட்ரேஷன் கமிஷன் தீர்ப்பளித்தது. அதே ஆண்டு நிலச்சுரங்கங்கள் தோண்டி நமது பூர்வீக மண்ணிலிருந்து கனிமப் பொருட்களை எடுப்பதற்கு லிபரல் கட்சி அனுமதி அளித்ததை எதிர்த்து போராட ஆஸ்திரேலிய நாடாளுமன்றத்தின் முன் ஒரு கூடார தூதரகம் ஒன்றை பூர்வீக குடிமக்கள் அமைத்தார்கள். இந்த வருட இறுதியில் 23 வருடங்களின் பின்னர் லேபர் கட்சி ஆட்சி அமைத்தது. அதன் கட்சித் தலைவர் கஃப் விட்லம் பிரதமராகிறார். இதே வருடம் சீன மக்கள் குடியரசு அல்லது தாய்வான் என்ற நாட்டை ஆஸ்திரேலியா அங்கீகரிக்கிறது. இதற்கடுத்த வருடம் வெள்ளையர் மட்டும் என்ற ஆஸ்திரேலிய கொள்கை முற்றாக அகற்றப்படுகிறது. வியட்நாம் போர் முற்றுக்கு வருகிறது. நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களிக்கும் வயது 21 வயதிலிருந்து 18 வயதாக குறைக்கப்படுகிறது. ஒரு பாலின சேர்க்கையை சட்டபூர்வமாக தெற்கு ஆஸ்திரேலிய மாநிலம் ஏற்றுக்கொள்கிறது. பூர்வீக குடிமக்களின் நில உரிமையை கஃபிட்லம் அரசு ஏற்றுக்கொள்கிறது. ஆனால் அரசின் வரவு செலவு திட்டத்தை பலமாக எதிர்த்த எதிர்கட்சியினர் நாடாளுமன்றம் இயங்க முடியாமல் செய்கிறார்கள் என்று காரணம் காட்டி ஆஸ்திரேலிய ஆளுநர் சர் ஜான் கர் பிரதமர் கஃப் விட்லமை பதவி விலக செய்கிறார்.
The proclamation which you have just heard read by the Governor General's official secretary was countersigned Malcolm Fraser.
1975 ஆண்டு முதல் 2015 ஆண்டு வரை ஆஸ்திரேலிய அரசியல் வரலாற்றில் என்னவெல்லாம் நடந்தது என்பதை இந்த தொடரின் இறுதி பாகமான 10th பாகத்தில் அடுத்த வாரம் பார்ப்போம்.
தேசத்தின் கதை நிகழ்ச்சி எழுத்தும் தயாரிப்பும் குலசேகரம் சஞ்சயன்.
விருப்பம் பகிர்வு கருத்து பதிவு லைக் ஷேர் காமெண்ட் SPS தமிழின் Facebook.